சில வருஷங்களுக்கு முன்பதாக சில மிஷினரிஸ் வந்து ஒரு இடங்களில், சைனா போல இடங்களில் ஒரு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப தியாகங்கள்லாம் பண்ணி அவங்க நாடு தேசத்தெல்லாம் விட்டு அந்த இடத்துக்கு போனாங்களாம். அங்கே போய் ரொம்ப உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைனீஸ் மக்கள் வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டாத போதும் இந்த மக்கள் மிகவும் இரவும் பகலும் உழைக்கிற மாதிரி உழைச்சி ஜபம் பண்ணி அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தாங்களாம். அவ்வளோ அன்போடு அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் அந்த மக்கள் வந்து கல் நெஞ்சு போல மனசு கொஞ்சம் கூட மாறலையா. பல மாதங்கள் முயற்சி செஞ்சு அந்த மிஷினரிஸ் இனிமே என்னத்தான் பண்றது ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லி மனசோர்ந்து போய் ஒரு ரிசல்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கொஞ்ச நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி ஆண்டவரே எங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சு வந்திருக்கிறோம், ஒரு விளைவும் இல்லையே, நீங்க ஏன் பதில் கொடுக்கலன்னு இன்னும் ஆண்டவர் அவங்களுக்கு கடைசியில உணர்த்தினது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சான். ஏன் அவங்க ஊழியம் செய்யும் போது பரிசுத்தாவியனுடைய வல்லமை வேலை செய்து அந்த சுவிசேஷத்தை பிரயோஜனமாக மனமாற்றத்துக்கு பயன்படுத்தல அப்படின்னு பார்த்தோம்னா அவனால் நம்பவே முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற மிஷினரிஸ் வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க சொந்த தனிப்பட்ட லைஃப ஆராய்ந்து பாவ அறிக்கை செய்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. அதை உண்மையா சரியான விதத்தில் அவங்க செய்யாததுனால பரிசுத்தாவியை அவங்க தொடர்ந்து துக்கப்படுத்துறாங்க. துக்கப்படுத்துவதனால் பரிசுத்தாவின் நிறைவு அவங்களுக்கு கிடைக்காம போனதுனால் அவங்க மிஷினரி ஊழியத்திலையும் முன்னேற முடியல, அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக வெற்றிகரமாக இருக்க முடியல. அவங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதில் வந்து ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு மிஷினரி, அவர் ரொம்ப பக்திமானு நினைச்ச எல்லாருமே அவரை தான் பார்த்து பின்பற்றணும்னு நினைச்சவர், அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு டைரியை வச்சுக்கிட்டு தன்னுடைய தன் செய்கிற தப்புங்க என்னன்னு பார்த்து உண்மையா மனம் வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்த பல மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த காரணத்தினாலதான் பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியின் வல்லமை அவங்க வாழ்க்கையில் இல்லாம போனதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அதை அவங்க உணர்ந்து மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை உணர்ந்து துக்கப்பட்டு அதை அறிக்கையிடும் போது அசாதாரணமான விதத்தில் அவங்க எல்லாரும் ஆவியில் நிறைந்ததும் அவங்க பிரசங்கத்தில் பயங்கரமான வல்லமை அவங்க உணர்ந்ததும் அந்த மக்கள் கல் இத்தனை வருஷம் கல் நெஞ்சா இருந்த அந்த மக்கள் பல பேர் ஆண்டவரை கேட்டு மனம் திரும்பி விசுவாசிகள் ஆனதை அவங்க மனசெல்லாம் ஆண்டவர் உருக்குனத ஒரு இதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. பெரிய மாற்றம், பெரிய எழுப்புதல் அந்த அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டதாக எழுதியிருக்கிறாங்க. இது இது ஒரு சாட்சியாக கதையாக நம்ம படித்தாலும் இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. தேவனுடைய மக்கள் ஏன் வறண்ட நிலத்தில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த என்னாகும் புக்கில் போட்டு என் ஜனங்கள் நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை பார்த்து ஆழமான மனம் திரும்புதலோடு அறிக்கையிட்டீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்கிற உங்க தேசத்தை க்ஷேமமாக்குறேன், ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வருகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவ்வளோ தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் வசதிகள்லாம் விட்டு மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களே அதை அறிக்கையை செய்யாம போனா ஆவியின் உதவி கிடைக்காத போது நீங்களும் நானும் என்ன யோசிச்சு பாருங்க. ரொம்ப சோகமான காரியம் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கா, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்றதே அதை சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதை இல்லாமல் போயிருந்தாலும் அப்படி வாழ நம்ம கற்றுக்கிறோம் பாருங்களேன். அதான் அதை வாழ நம்ம கற்றுக்கிட்டு ஒரு வேதம் சொல்கிறபடி ஆவியில் நிறைந்து சங்கீதங்கள்னாலேயும் கீர்த்தனைகள்னாலேயும் இதயத்தில் பாடுங்கன்ற சந்தோஷம் இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது, அநேக நேரத்தில் நம்ம செய்யறதெல்லாம் ஒரு ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஊக்கம் இல்லாமல், ஒரு ஆவி இல்லாமல் நம்ம ரொம்ப குறைவாக போயிருக்கு இல்லைங்களா. இங்கே தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபெயிலியர் இருக்குது இல்லைங்களா. ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பல நேரங்களில் ஒரு வறண்டதாக, குழப்பம் நடைந்ததாக, இன்னும் இயலாமல் உள்ளதாக போயிருதுன்றதுக்கு காரணம் என்ன? நம்ம இப்படி வாழணும்னு ஆண்ட ஒரு விருப்பம் இல்லை இல்லைங்களா. ஏன் அப்படி ஆயிடுறோம்? நம்ம சில நேரங்களில் ரொம்ப ஒரு டல்லாக, ஒரு டிஸ்கரேஜாக அடிக்கடி ஆயிடுறோம் நமக்கு. எனக்கும் ஆயிடும். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ திங்க் இதுக்கு பேசிக் அதை நம்ம அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனாலும் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர மாட்டோம். ஏன்னா பேசிக் ரீசன் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவருடைய இன்பத்தில், ஐக்கியத்தில் நம்ம வாழணும், சமாதானத்தில் வாழணும்னா அது கிருபையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்க முடியும். அந்த கிருபையை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறதில்லை. அந்த கிருபையின் சாதனங்கள்னு வச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஒரு ஒரு மீன்ஸ், ஒரு சாதனம் வேணும். நம்ம வீட்டில் தண்ணி, காவேரி தண்ணி வரணும்னா அதுக்கு ஒரு பைப்பு போட்டு, அதுக்கு ஒரு பைப் வச்சுருந்தா தான் காவேரி தண்ணி வரும். இல்லைன்னா நம்ம பைப்பே போடாமல் காவேரி தண்ணி வரலையே வரலையே நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியுமா இல்லையா? பைப்பு இருந்தாலும் பைப்பு திறக்கணும். பைப்புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காவேரி தண்ணியாக வரலையே அப்படின்னு வருத்தப்பட முடியாது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அதனால்தான் எந்த நிருபத்தை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம், கிருபையும் சமாதானம். அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. கிருபைக்கு சாதனங்கள் இருந்தால் தான் கிடைக்கும். அந்த கிருபையின் சாதனங்கள் தான் என்ன? நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த கிருபையின் சாதனங்கள் தான் வேதத்தை முறையாக படிக்கிறது, அதோட அவசியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஜபம், இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்ம நேரத்தை எடுத்து, மற்ற காரியங்கள்லாம் விட்டுட்டு, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த வாசிப்புலேயே நமக்கு பல காரியங்கள் உணர்த்தப்படுறது, யோசிக்கப்படுறது, சிந்தனைகள் மாறுறது, புது எண்ணங்கள் வர்றது. அதுவே ஒரு கிருபையின் சாதனம் தான். அதே இதில், அதே எண்ணங்களில் நம்ம ஜபிக்கும் போது இல்லைங்களா, நமக்கு அது ஒரு கிருபையின் சாதனமாக இருக்குது. அந்த ஜபம் ரெண்டு காலு மாதிரி. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சந்தோஷமாக, ஆக்டிவாக முன்னேறி இருக்கணும்னா ஒரு பக்கம் வேத வாசிப்பு, இன்னொரு பக்கம் ஜபம். இந்த ஜபத்தில் மூணு டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்து பார்த்து அதை யோசிச்சிருக்கிறோம். மூணு, ஒன்று வந்து ஒரு ஒரு உபமானமாக, ஒரு சிகரெட்டுவாக மூணு காரியம் சொல்லியிருக்கிறேன். கை நிறைய ஒரு காரியத்தை கொண்டு வரணும், ரெண்டு காரியத்தை. கை நிறைய, ஒரு கையில் ஆராதனை, ஒரு கை நிறைய ஸ்தோத்திரம். இது ரெண்டும் இல்லாமல் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நினச்சி பாருங்களா, இது இருக்கணும். ஏன்னா படைக்கப்பட்டதை ஆராதிக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இல்லாமல் அடி வாங்கிறதுக்கு நிறைய நேரங்களில் உலகமே தண்டிக்கப்படுறது, தேவ கோபம் வெளிப்படுறதே நன்றி அவர் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் போனாங்க. இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இது செய்யும் போதே நமக்கு பெரிய சந்தோஷம், கிருபை கிடைக்குது. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக முதல்ல கை நிறைய கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் செலுத்தி, அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அழுக்கு கையில் வரும், தீட்டுப்பட்ட கைகளில் வரும். அந்த தீட்டுப்பட்ட கைகளுக்கு சுத்திகரிப்பு தேவை, சுத்திகரிப்பு தேவை. அந்த சுத்திகரிப்பு எங்கே தான் நடக்கும்? இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா இல்லைங்களா. அது இன்னைக்கு ஒவ்வொரு வாட்டி பாடுவோம் மறந்துடுவோம்னு இல்லை, நம்மளை டெய்லி கேட்டுக்கணும். பரிசுத்தம் நான் பெற வந்துட்டேன்னா நானாக பரிசுத்தம் ஆகிட முடியாது. நான் எப்பப்பா தீட்டுப்பட்ட கை உடையவன் இருக்கிறேன். அந்த பரிசுத்தம் பெறுறது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், அந்த மட்டும்தான், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துக்காக இல்லைங்களா. அந்த பாவ குற்ற உணர்வை, பாவ அறிக்கையை நாம் செய்து ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்து அவர் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிற அதை உணர்ந்திருக்கிறோமா, அப்போ தானே பரலோகம் சிந்தை எனக்கு வரும். ஏன் நம்ம வாழ்க்கையில் பரலோக சிந்தை இல்லை? ஏன் தெய்வீக பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இல்லை? அந்த பாட்டில் வருது பாருங்கன்னா, பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாலத்தினால் மறுஜன்மம் குணம் அடைந்தீர்களா. மறுஜன்மம் அடைஞ்சவனா நீ? மறுஜன்மம் அடைஞ்ச மாதிரி சந்தோஷம் இருக்கு உனக்கு? மறுஜன்மம் அடைஞ்ச தேவ பிதானுடைய பிள்ளையாக வாழ்கிற ஆனந்தம் ஏன் உனக்கு இல்லை? காரணம் ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படாத தீட்டுப்பட்ட கையால் வாழ்றதுனால தான். மனவாளன் வர சூகிப்பீர்களா, ஆண்டவர் வர மாதிரி காத்திருக்கோமா, பரிசுத்த மாசு கரை நீங்கு நீச பாவிய சுத்த ரத்தத்தின் சக்தியினால் முக்தி பெருண்டாகும் குற்றவாளிய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். சோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஜப தியானங்கள்ல பாவ அறிக்கை கன்ஃபெஷன். அடுத்ததாக அதை தீட்டுப்பட்ட கையோடு வருது. மூன்றாவதாக நம்ம பார்க்க போறோம், அது வந்து வெறும் கையாக வந்து நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்கணும். பாருங்களேன் இந்த பிக்சர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜபம் போது என்ன, ரெண்டு கை நிறைய ஆராதனையும் ஸ்தோத்திரத்தையும் கொண்டு வந்து செலுத்தி என் தீட்டுப்பட்ட கைகளுக்காக பாவ அறிக்கையை செய்து சுத்திகரிப்பை பெற்று என் வெறுமையான கைகளுக்காக தேவன் வாக்கின்படி ஈவுகளையும் தேவைகளுக்காகவும் மன்றாடு, அதான் ஜபம். அதை நம்ம பார்க்க போறோம். இந்த கன்ஃபெஷன் பாவ அறிக்கை வந்து ஒரு முக்கியமான ஒரு கிருபையின் சாதனம். அது அதை செய்யாத போது மாபெரும் ஆபத்துகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஏன்னா பாவத்தை நம்ம செய்த போது அது உடனே ஒரு விஷம் மாதிரி நமக்குள்ள வந்துருது, அது தொடர்ந்து நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நம்மளை மாற முடியாம கடினப்படுத்தாத படிக்க அந்த அந்த வைரஸை நம்ம கிட்ட இருந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் கன்ஃபெஷன். இல்லைன்னா அந்த பாவை அதனோட போக்கில் போய் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அதை திருப்பி திருப்பி செய்து செய்து அது தப்புன்னு கூட தெரியாம நம்ம கடினப்பட்டு போகலாம். ஜபத்தில் அதனால வல்லமை இல்லாம, அனுதின வாழ்க்கையில வல்லமை இல்லாம இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு கூட வாழ்ந்து போயிடலாம். ஒரு சோர்பான மன தளர்ந்த எப்பப்பார் சர்ச்சுக்கு போனா கொஞ்சம் சமாதானங்க, இல்லைன்னா நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கையில, இதுதான் வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கலாம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லவே இல்லை. ஏன் நீ பழகிட்ட பாவ அறிக்கை செய்யாம உன் பாவங்களை உன்னாராம அறிக்கை செய்யாம இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்ட. நம்ம வந்து பாவ அறிக்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். அதை பத்தி தான் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் நம்ம படிக்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு முகவரியாக உங்களுக்கு சொல்லணும்னா எங்க சொல்லுது முதல்ல அதான பார்க்கணும். எதை செய்தாலும் நம்ம ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் படி செய்யணும். பைபிளிக்கல் ஆதாரம் நமக்கு இருக்கணும். தனிப்பட்ட ஆராதனையும் நம்ம வேதத்தின் படி இருக்கணும். எங்க போட்டிருக்குது பாவ அறிக்கை நாம் செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னா ஒரு உங்களுக்கு பல வசனங்கள் மனசுல வரலாம். ஒரு குவஸ்டின்னா குயிக்கா கேட்டோம்னா நீங்களும் என்ன சொல்லுவீங்கன்னு மனசுல யோசிச்சுக்கோங்க. ஒண்ணுமே உங்களுக்கு மனசுல வரலன்னா நீங்க வந்து பைபிளை நல்லா படிக்கணும். அதுதான் உங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். மனசுல டக்கு டக்குன்னு வரணும். ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம்னா பைபிள்ல பாவ அறிக்கை செய்யணும்னு போட்டிருக்குங்களா, எங்க போட்டிருக்கு காமிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம பைபிள் படிக்கிறவங்களா இருந்தா நம்ம மனசுல வந்துடும் இல்லைங்களா. அத அப்படி நம்ம பழைக்கணும். ஓகே, எங்க போட்டிருக்குது ஒண்ணு ஒண்ணு ஒரு வசனம், ஒன்னு யோவான் 1:9. அது ரொம்ப பிரபலமான வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். ஒரு இதுல எங்க போட்டிருக்கு நம்ம பாவ அறிக்கை செய்யணும், அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது, நம்ம பாவம் இல்லை என்று நாம் சொன்னோமானால் நம்மளே நாமளே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னும் போது நம்ம பாவ அறிக்கையே செய்யாத போது இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் தெரியுங்களா, நம்மளே நம்மளே வஞ்சித்துக்கிட்டு வாழ்றோம், நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிட்டு வாழ்றோம், ஒன்றும் பாவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம கடினப்படுத்திக்கிறோம். நம்ம அனுதினம் பாவ அறிக்கை செய்கிறவர்களா கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மள ஏன் ஆண்டவருடைய சந்தோஷம் இல்லை, ஏன் எந்த தப்பு செஞ்சேன், எங்க நான் மனசுல தப்பாவது நினைச்சேனான்னு ஆண்டவர் இதுல தான் இங்கே வசனத்துல அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமளும் ஒளியில் நடந்தார் அப்படின்னா அவருடைய ஐக்கியத்துல நம்ம நடப்போம் இல்லைங்களா, சுத்தமா நடப்போம். நம்முடைய எந்த பாவங்களையும் நாம் அறிக்கையிட்டு பாவம் அறிக்கை செய்யும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது ஒரு ப்ராமிஸ். அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவர் நம் பாவத்தை போய் அறிக்கை செஞ்சோம்னா ஃபேத்ஃபுல்லாக அவர் மன்னிப்பார். அது ஒரு வசனம் நமக்கு சொல்லு. இன்னும் ஒரு வசனம் எடுத்தோம்னா சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தே நானா. யோசிச்சு பாருங்க, வெளியில இல்லை, என் இருதயத்தில், இருதயத்தில் ஏதாவது அக்கிரம சிந்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஜபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், கம்யூனியன் எடுக்கிறேன், ஆனால் என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே நானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். எத்தனை நாள் நம்ம அக்கிரம சிந்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு ஜபமாக அடிக்கிறோம், சர்ச்சுக்காக போகிறோம், ஆனால் ஆண்டவர் சந்தோஷம் இல்லை, ஆண்டவர் பிரசன்னம் இல்லை, ஐக்கியம் இல்லை, இல்லைங்களா? அந்த மிஷினரி ஆன மாதிரி நாங்கள் அக்கிரம சிந்தையோடனே மிஷினரி ஊழியம் செய்கிறேன்னு இரவும் பகலும் உழைக்கிறாங்க, பட் நோ நோ பலன். ஏன் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டார். இன்னொரு ஃபேமஸ் வசனம் நமக்கு தெரிஞ்சது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்மளெல்லாம் இப்படித்தான், நம்ம பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அதை மாற்றிக்கணும்னு இருக்கிறதுல, பாவத்தை பற்றி பேசலாம், நமக்கு ஏதாவது வேற ஏதாவது பேசலான்னு வருது. பாவங்களை மறைக்க பார்க்குறவன், நம்ம பல விதங்களில் டபாய்க்கலாம் பாவத்தை மறைக்கிற மாதிரி, இல்லைங்களா? அதை பற்றியே பேசுறதில்ல, அது பாவத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஏங்க அறிக்கை, அப்படியே மறத்துக்கிட்டே போகலாம். நமக்கு தானே இது இருக்குது, நமக்கு பலவீனம், எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. நீ வாழ்வடையவே மாட்டேன்றார் ஆண்டவர், நீ உருப்படவே மாட்டேன், அப்படியே தான் கஷ்டம், அப்படித்தான் சோர்வு, வேதனை, வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்வடைய மாட்டான். அதுக்கு நேர் விரோதமாக என்ன செய்யலாம், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் மறைக்காமல், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார், கிருபை பெறுவார், இல்லைங்களா? எனக்கு கிருபை தான் தேவை, எனக்கு கிருபையின் சாதனங்கள் அடப்பட்டிருக்கு, எனக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, வாழ்க்கையே வெறுத்து போயிருக்குது, ஏண்டாவது வாழ்றோன்னு இருக்கு, ஏன் கிறிஸ்தவனா எனக்கு ஏன் அப்படி இருக்குது சொல்லவா? ஐ திங்க் இட் இஸ் இந்த பாவத்தை அறிக்கை செய்கிற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கல. பாவங்கள் அநேக நேரங்களில் ஒரு 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 பிளாக் ஏற்படுத்தியிருக்கு, கிருபை நம் வாழ்க்கையில் வராதபடிக்கு, சமாதான வாழ்க்கையில் வராதபடிக்கு ஒரு தடை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஏன் பாவ அறிக்கை செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கர்த்தருடைய ஜபத்திலேயே நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியோன்னு மத்தேயு 6:18 ஆண்டவர் சொல்றார். அது ஒரே விண்ணப்பத்தைக்கு தான், அதை ஜபத்தை முடிச்சுட்டு 14 வசனத்தில் அதுக்கு ஒரு கமெண்ட்ரி வர கொடுக்குறேன், நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னியாமல் போனால் உங்கள் பரலோக பிதா உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். மற்றவர்களை நீங்கள் மன்னித்தார்னு உங்கள் பரமபிதா மன்னிப்பார்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். இது வந்து ஒரு ஒரு சடங்காச்சாரியமாக இதை இல்லை, ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாததும் தெரிந்தும் தெரியாததும் செய்த பாவங்களை எல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஒரு நம்ம பாவம் அறிக்கை செய்கிறது வந்து நம்ம உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு செய்து அந்த மன்னிப்பை பெற்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த கர்த்தருடைய ஜபத்திலே எப்படி அது வெளிப்படும்னா, மற்றவர்கள் நமக்கு செஞ்ச தப்புகளை மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பாவ அறிக்கை நம்ம சரியாக செஞ்சோன்னு. ஓகே, ஏன் செய்யணும் இது பாவ அறிக்கை? நம்ம அடுத்ததாக கிருபை சாதனங்களை ஜபத்தில் அடுத்த பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம இதை தியானத்தை முடிக்கலாம், அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் இது அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மீண்டுமா சில பேருக்கு ஒருவேளை கிளாரிட்டி இல்லைன்னா சொல்கிறேன். ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்கெல்லாம், என்னுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், எல்லா பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்திருந்தார். ஆனால் நான் ஏன் பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை இப்போ பெற வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும்? இது ஜூம் கால இருப்பதுனால் நீங்கள் எல்லாம் விழித்திருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு, ஒருவேளை இந்த கேள்வியை நான் கேட்குறேன், யாராவது பதில் சொல்றீங்களா பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சு சிலுவையில் அறிஞ்சு முடிச்சுட்டாரு. அது முடித்த பிறகு தான் ஏன் டெய்லி பாவத்தை அறிக்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஒரேடியா அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை நீதிமான் ஆக்கிட்டார், நான் பாவம் செஞ்ச பிறகு அந்த நீதிமான் இல்லைன்னு ஆயிருமா, ஏன் அவர் திருப்பியும் நான் ஏன் தொடர்ந்து பாவ அறிக்கை செய்யணும்? ரெக்கார்டிங் பண்ண விட்டுட்டேன். ஓகே, இதுக்கு மூணு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து சிலுவையில் தீர்த்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஏதாவது என்னை நீதிமான் ஆக்குனது மாத்திரம் இல்லாமல் தேவ பிதாவோடு குமாரனோடு பரிசுத்தாவியோடு என்னோட ஐக்கியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு நீதிமான் ஆக்குனது, என்னை பாவங்கள்லாம் கழுவுனது, அதனோட நோக்கமே என்னை அவருடைய பிள்ளையாக வாழணும், அவரோட ஐக்கியத்தில் வாழணும். நான் ஒரு விசுவாசியாக நான் பாவம் செய்யும் போது என்னுடைய நீதிமான் ஆக்குதல் கெட்டு போறதில்லை, என்னுடைய லீகல் ஸ்டேட்டஸ் ஜஸ்டிஃபிகேஷன் தேவனுடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டவன் என்னுடைய இதெல்லாம் கெட்டு போறதில்லை. என்ன ஆயிடுதுன்னா எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் ஒரு பிழை ஏற்பட்டு விடுகிறது, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவில் ஒரு தடை ஏற்பட்டு விடுகிறது. அந்த தடையை நீக்கிற ஒரே வழி நான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்வதன் மூலமாக. ரெண்டு விதமான ஃபகிவ்னஸ், ஒன்று வந்து லீகல் ஃபகிவ்னஸ், ஒரு தடவை நடக்கிறது, நடந்து முடிஞ்சாச்சு, ஆண்டவர் என் பாவங்கள்லாம் மன்னித்து என்னை ரட்சித்துட்டார். ஆனால் ரெண்டாவது ஐக்கியத்தின் மன்னிப்பு, உறவின் மன்னிப்பு, அது ஒவ்வொரு தடவும் நடக்கும், அது ஒவ்வொரு நாளும் தேவை. எனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ஐக்கியம் தேவைன்ன போ தேவை, அது ஒரு காரணம். நம்ம ரெகுலராக இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன், ஏன் இயேசு ஒரு தடவை மறிச்சிட்டாரே பாத்தெல்லாம் கழுவிட்டாரே ஏன் மன்னிப்பு தேவை? ஏன்னா ஐ ரெகுலர்லி ஐ ஹவ் காட் லீகல் ஃபர்கிவ்னஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒரு தடவை முற்றிலுமாக எனக்கு நீதியான மன்னிப்பு கிடைச்சிருச்சு. உறவின் மன்னிப்பு அனுதினமும் எனக்கு தேவை, ஏன்னா அனுதினமும் நம்ம தப்பு செய்கிறோம், அந்த உறவில் பிழை வருது, பிரச்சனை வருது, ஆண்டவர் நான் துக்கப்படுத்துகிறேன், பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிறேன். அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு மனம் திரும்பி அறிக்கை செய்யும், தட்ஸ் ஒன் ரீசன். செகண்ட் ரீசன், பரிசுத்தாவி எனக்குள்ள வந்து குடியிருந்து ஒரு புது ஜீவன் எனக்குள்ள கொடுத்திருப்பதுனால், பரிசுத்தாவி எனக்கு என்னுடைய ஆவிக்குள்ள ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறதுனால் அந்த ஜீவனுக்கு ஏற்ற ஏற்காதது பாவம். நம்ம வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ வந்து வாழ்க்கையில எப்போ சந்தோஷம் இல்லாமல் போவான், அவனுக்கு என்ன குறை இல்லாமல் இருந்துகிட்டோம், என்ன பிரச்சனை வாழ்க்கையில வரட்டும், என்ன உபத்திரம் வரட்டும், எப்போ அவன் வாழ்க்கையில நிம்மதியை இழப்பான், கடவுளுடைய ஐக்கியத்தை இழப்பான், சந்தோஷத்தை இழப்பான், சமாதானத்தை இழப்பான்னா அது எந்த உலகத்தின் எந்த காரியமும் செய்ய முடியாது, அவன் இருதயத்தில் இருக்கிற பாவம் தான். அந்த பாவம் தான் அவனுக்கு குழப்பத்தை கஷ்டத்தை வாழ்க்கையிலேயே வெறுத்து போற நிலைமைய ஒரு மாயைய சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கையே இன்பமா இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு பேரன்னஸ், எது செஞ்சாலும் செய்யவே பிடிக்கிறது இல்லை. முதல்லாம் என்ன புள்ள வளர்க்குறதுனா சந்தோஷமா, புள்ள ஹஸ்பண்ட் கீழ்படுகிறோம்னா சந்தோஷமா கீழ்படுகிறது, வைஃப் அன்பு செய்யணும் சந்தோஷமா, ஆனால் இப்போ எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, கோபமா வருது, வைஃப் மேல கோபம், பிள்ளைகள் மேல கோபம், ஏன் அவனுக்கு அப்படி ஆச்சு? வை, ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை அவனுடைய பாவங்கள், கடமை தவறுற பாவம், ஒமிஷன்ஸ் ஆர் கமிஷன்ஸ் ஏதோ அவனை துக்கப்படுத்தி அவனுடைய கிருபையின் சாதனத்தை தடை பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா ஏதோ சம்திங் இஸ் நாட் ரைட், அவனுக்குள்ள ஏதோ ஒரு சரியில்லை, அது சரி ஆகணும்னா வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லையே என்னவோ சம்திங் இஸ் ராங் காட் அப்படின்ற மாதிரி அதை சரி பண்ணிக்கணும்னா பாவ அறிக்கை தேவை. அதான் ரொம்ப முக்கியம். அது மூன்றாவதாக அப்பதான் அவனுக்கு அந்த சந்தோஷம் திருப்பி வரும். உதாரணத்துக்கு இன்னும் இந்த ரெண்டாவது பாயிண்ட்லயே தாவீது வந்து 32 சங்கீதத்துல சொல்றாரு, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவர் பிளஸ்டட் இஸ் த மேன். அவர் என்ன சொல்றாரு, நான் அமைதலா இருந்த போது என் பாவத்தை பத்தி என் உடம்பெல்லாம் உஷ்ணமாயி வேர்த்து நாள் முழுவதும் நான் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன், இரவும் பகலும் என்னுடைய உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்துச்சு, என் உஷ்ணம் என்னுடைய தண்ணி உஷ்ணம் எல்லாம் போயிடுச்சு, வைட்டாலிட்டி ஃபெயில்டு மீ, சம்மர் ஹீட்டில் தாங்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்பொழுது என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு என் குற்றத்தை உமக்கு முன்பதாக மறைக்காமல் நான் அறிக்கையிட்டனோ, நான் என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கையிட்டனோ, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுங்க, அப்போ தான் சந்தோஷமாக பாடுறான். ஸோ முதலாவது காரணம் என்ன? பிகாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் த ரிலேஷனல் ஃபர்கிவ்னஸ், ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. மறுஜென்மம் ஆழ்ந்த புது உயிருக்கு பாவம் வந்து ஒம்பாததுனால என் வாழ்க்கையிலேயே வெறுத்து போய், வாழ்க்கையே வெறுமையா மாயையா குழப்பமா ஏண்டா இருக்கிறோன்னு சில நேரங்களில் கிறிஸ்டியன்ஸ்க்கு சூசைடல் தாட்ஸ் கூட வரும். அந்த நிலைமையில் தற்கொலை கூட பண்ணிக்கலான்னு வரும். இந்த மாதிரி தப்பு தான், ஆனால் அப்படியெல்லாம் வரும், பாவம் அப்படியெல்லாம் செய்யும். அதை அதுலேருந்து அவன் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்யணும். மூன்றாவதாக அவன் பாவ அறிக்கை செய்யாம தொடர்ந்து இப்படி போயிட்டான்னா ஆண்டவருடைய பெரும்பாடான சிச்சைகள் அவன் வாழ்க்கையில் வரும். அறிக்கை செய்யாத பாவங்கள் சிச்சைகளை கொண்டு வருகிறது. புரியுதுங்களா? த்ரீ ரீசன் ஏன் கிறிஸ்தவன் தொடர்ந்து பாவ அறிக்கை செய்யணும். ரொம்ப முக்கியம், ஆண்டவரோடு தனக்கு இருக்கிற உறவை புதுப்பித்து கொள்வதற்கு அவன் தொடர்ந்து பாவ அறிக்கை செய்யணும். ஏன்னா அது உறவின் ஐக்கியத்தை பொறுத்திருக்கு. தன்னுள்ளே உள்ள இருக்கிற உயிர், அது செழிப்போடு சந்தோஷத்தோடு பரிசுத்தாவி கொடுத்த உயிர் அவனுக்குள்ள சமாதானத்தை சந்தோஷத்தை நிரப்பணும்னா மிஞ்சி எஞ்சி இருக்கிற பாவம் அவனை மேற்கொண்டு அவனை அமுத்தாதபடிக்கு இருக்கணும்னா அவன் பாவ அறிக்கை செய்யணும். மூன்றாவதாக ஆண்டவருடைய சுற்றைகளை அவன் தவிர்த்து கொள்வதற்கு பாவ அறிக்கை செய்யணும். இது கிளியரா இருக்கா நான் சொன்னது? உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த பதில் ஏற்கனவே ஓகே. ஒரு சில டைமில் அப்படித்தான் நமக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும், ஆனால் அது டக்கு நமக்கு சொல்ல வராது. நம்ம அது திருப்பியும் சொல்லும் போது ஓ இது கரெக்டு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஆயிருக்கலாம். அதை நான் உங்களை நான் குற்றப்படுத்தவில்லை. ஓகே சரி, நம்ம இதோடு நம்ம இந்த தியானத்தை முடிக்கலாம். இது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்ஃபெஷன். இந்த கொரோனா டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்ம ஆரம்பிக்கும் போது அது ஏன்னு தெரியல, இந்த கொரோனா வரும்போதே நம்ம தானியலை பார்த்தோம், எஸ்ராவை பார்த்தோம், இதெல்லாம் கன்ஃபெஷன் இல்லைங்களா? அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் பாவ அறிக்கை. இந்த கொரோனானால உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் இல்லைங்களா? இந்த மாதிரி திருப்பியும் ஒரு வாட்டி மூடி வச்சார், சரி கொஞ்சம் இறக்கம் காமிச்சார், வேலையெல்லாம் திறந்துச்சு, சர்ச் எல்லாம் திறந்துச்சு, எல்லாம் மறுபடியும் நார்மல் ஆச்சு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மாறணும், எந்த அளவுக்கு திருந்தணும், எந்த அளவுக்கு சரியானோம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இது மீண்டுமாக இது வந்திருக்கு. இது வரும்போது நமக்கெல்லாம் ஏதோ இது வருது போகுது, சீஃப் மினிஸ்டருக்கு வருது, யாருக்கு வருது, என்னென்ன ஒன்று நடக்குதுன்னு ஒரு பொதுவான பார்வையில் பார்த்து நம்மளை வஞ்சித்து கொள்ளலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு என்ன காட்டுறீங்க நீங்கள், என்னில் நான் என்ன திருத்திக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி வரும்போது காட் ஸ்பீக்ஸ் டு அஸ், கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறாரு. அதை வந்து பொதுவாக எடுத்துக்காம நம்ம தனிப்பட்ட விதத்தில் பாவ அறிக்கை நம்மளை சோதிக்காமல் வராது இல்லைங்களா? இப்போ சோதிக்காமல் நம்ம சும்மா எல்லாம் பொதுவான அறிக்கை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதை சிந்திச்சு பார்த்து தொடர்ந்து இதை பற்றி நம்ம படிக்கலாம். இந்நேரத்துக்கு நம்ம வி கேன் கோ ஃபார் ப்ரேயர். இந்த குறிப்புகள் ஏற்றபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆராதனை இந்த மாதிரி கூட முடியாமல் போயிடுச்சே, அது மீண்டுமாக சரியாகி சீக்கிரமே வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும்.